இந்த உபதேசத்திலே குருநாதர் முழுக்க முழுக்க நம் இரத்த நாளங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை அது தெளிவாக எடுத்துக்காட்டி இந்திர லோகம் என்று ஞானிகளால் உணர்த்தப்பட்ட அதற்குள் மாற்றங்களாவதை நாம் அந்த மெய்வெளியில் செல்வதற்குண்டான விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். நாம் நுகர்ந்ததை வைத்துதான் நமது உயிர் இயக்குகின்றது என்பதையும் குருநாதர் நமக்கு பலமுறை எடுத்துக்காட்டியுள்ளார்கள். சிறிதளவு நாம் ஒரு குறை நாம் சந்திக்கின்றோம், அதை கேட்டு நாம் பார்த்து நுகர்ந்த பின் நம்மை அறியாமலே ஒரு எரிச்சல் வருகின்றது. வெறுமனே அந்த குறை நடந்ததால் மட்டுமல்ல, அந்த குறையை நாம் பார்த்து நுகர்ந்து அது சந்தித்த பின் அது உயிரிலே பட்டு அந்த கணம் எரிச்சல் ஆனாலும் மீண்டும் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அந்த எரிச்சலூட்டும் உணர்வுகளாக இந்த காற்று மண்டலத்திலே பரவி இருப்பதையும் மீண்டும் மீண்டும் நம்மை நுகரும்படி செய்து அந்த உணர்ச்சிகளையே ஊற்றும் நிலையாக வரும்பொழுதுதான் நம்ம அறியாமலே அந்த எரிச்சல் தொடர்ந்து நம்மை இயக்கிக் கொண்டே இருக்கின்றது. ஒரு தடவை நாம் எரிச்சல் பட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் அதே எரிச்சல் அது உயிரிலே பட்டு நமக்கு நினைவுகள் வர, உடலுக்குள் செல்ல, உடலிலே நம் இரத்த நாளங்களிலே அது கலக்க, இந்திரியகமாக மாற, இந்திர லோகத்தில் அதாவது நம் இரத்தத்தில் அந்த எரிச்சலூட்டும் உணர்வுகள் அதிகமாக கலக்க, இந்த இரத்தத்தின் வழி உடல் முழுவதும் அது சுழன்று வரும்பொழுது எல்லா அணுக்களுக்குமே இந்த எரிச்சலூட்டும் உணர்வுகளாக அது பதிவாகி விடுகின்றது. அது நம்மை அறியாமலேயே உடலிலும் எரிச்சல் வருவதாக நாம் சொல்லத் தொடங்குவோம். ஆக இதைத்தான் பொங்கல் என்று சூரியனை மையமாக காட்டி சூரியன் எப்படி இந்த பிரபஞ்சத்தையும் இதில் உருப்பெற்ற கோள்களுக்குள்ளும் ஒவ்வொன்றுக்குள்ளும் அது இணைந்து ஒவ்வொன்றையும் எப்படி பொங்கச் செய்கின்றது என்பதை பொங்கல் என்று காட்டி, ஆக நாம் எரிச்சல் பட்டது ஒரு தடவையாக இருந்தாலும் அதே உணர்வுகளை மீண்டும் மீண்டும் என்றால் நாம் எண்ணுகின்றோம், அதை நுகர்கின்றோம், அதே இனமான உணர்வுகளை அது கவர்ந்து நம்மை அறியாமலே அந்த எரிச்சலூட்டும் உணர்வுகளாக பொங்கச் செய்கின்றது என்பதைத்தான் குருநாதர் இங்கே சுட்டி காட்டுகின்றார். நாம் உணவு வகைகளை எத்தனையோ வகைகளை சுவைமிக்க நிலைகளாக படைக்கின்றோம். அந்த சுவையான உணர்ச்சிகள் வரும்பொழுது நம்மை அறியாமலே அந்த உணர்வுகள் நினைவுகள் மீண்டும் மீண்டும் அது சுவையாக நாம் அனுபவித்த உணர்வுகள் மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வாக எப்படி வருகின்றதோ இதுபோன்றுதான் இந்த எரிச்சலூட்டும் உணர்வுகளும் அல்லது அந்தந்த சந்தர்ப்பத்தில் நாம் எண்ணிய உணர்வுகள். உதாரணமாக ஒருவன் திட்டி பேசுகின்றான், அதை நாம் நுகரும் பொழுது நமக்கும் அதே அவனை திட்ட வேண்டும் என்ற உணர்ச்சிகள் வருகின்றது. நம் பையன் குறும்புத்தனம் செய்கின்றான் அல்லது தவறு செய்கின்றான் என்றால் அந்த உணர்ச்சிகள் அதிகமாக நமக்குள் இயக்கப்படுகின்றது. அல்லது நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவன் தவறான செயல்களை செய்கிறான் என்றால் அந்த உணர்ச்சிகளும் அதே அலைகளை தூண்டி நம்மை இயக்குகின்றது என்றால் குருநாதர் இதை வெறுமனை சொல்லாதபடி அந்தந்த உணர்வுகள் கிளர்ந்து எழும் பொழுது சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்ட அலைகள் மீண்டும் நாம் சுவாசித்து நம் உயிரிலே பட்டு நம் உடல் முழுவதும் படர, நம் இரத்தத்திலே கலக்கப்பட போகும்போது இரத்தத்தின் வழி உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் இது பாயும் பொழுது அதே உணர்வின் இயக்கமாக அந்த உணர்ச்சிகள் அது எவ்வாறு இயக்குகின்றது, எவ்வாறு அது செயல்படுகிறது என்பதைத்தான் சுட்டி காட்டுகின்றார்கள். சூரியனுடைய காந்த சக்தி அந்தந்த உணர்வுகளை கவர்ந்து அலைகளாக வைத்திருந்தாலும் நம்முடைய சந்தர்ப்பம் திட்டியவனோ குழந்தை செய்யக்கூடிய தவறோ அல்லது மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறோ அல்லது இதுபோன்று எந்த உணர்வாக இருந்தாலும் நாம் சந்திக்கும் பொழுது அது உயிரிலே பட்ட பின் அதே இனமான நிலைகளை சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்ட அலைகள் பரமாத்மாவில் இருப்பதை மீண்டும் சுவாசிக்கச் செய்து நுகரும்படி செய்து நமது ஆன்மாவாக மாறி நம்முடைய ஈர்ப்பிற்குள் வந்து மீண்டும் நம் இரத்த நாளங்களில் இந்திர லோகமாக இந்திரியகமாக அது கருவுறுகின்றது. அது கருவுற்ற பின் அது இரத்தத்தின் வழி இந்த உணர்வலைகள் ஆவியாகச் சென்று என்றால் அந்த எரிச்சலூட்டும் மனமோ தவறு செய்யக்கூடிய உணர்வுகளோ குழந்தை பாசத்தால் குறும்புத்தனம் செய்யக்கூடிய நிலைகளோ இது எந்தெந்த உணர்வோ அந்த உணர்வின் மனம் அந்த இரத்தத்தின் வழி ஆவியாக எல்லா அணுக்களுக்கும் சென்று என்றால் அது பொங்கச் செய்து அந்தந்த உணர்ச்சிகளை அது தூண்டுகின்றது. அந்த உணர்வின் இயக்கமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். இன்று விஞ்ஞானிகள் எப்படி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற முறைப்படி அந்த உணர்ச்சிகளை அது இயக்கி காட்டுகின்றார்கள். நமது உயிர் நாம் சந்தர்ப்பசத்தால் நுகர்ந்த உணர்வுகளை அதன் அதன் நிலைகளுக்கு ஒப்பது உணர்ச்சிகளாக எப்படி இயக்குகின்றது, உடலுக்குள் நடக்கக்கூடிய சம்பவங்களைத்தான் குருநாதர் இங்கே பொங்கல் என்ற அந்த நன்னாளில் அதை வைத்து விரிவாக்கமாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். நம் பிரபஞ்சத்தில் 27 நட்சத்திரங்கள் உண்டு. 27 நட்சத்திரங்களும் 27 விதமானது. நாம் சமையல் செய்யக்கூடிய நிலையில் எத்தனையோ சுவைகளை, நாம் பல சரக்குகளை, ஒரு கசப்போ துவர்ப்போ புளிப்போ இனிப்போ இதுபோன்று காரமோ எத்தனையோ உணர்வுகளை நாம் பயன்படுத்துகின்றோம். இதுபோன்றுதான் இந்த பிரபஞ்சத்தில் 27 நட்சத்திரங்கள் 27 விதமான உணர்வுகளை, அதனதன் சுவைகளை அது இந்த பிரபஞ்சத்திற்குள்ளே அனுப்புகின்றது. அது கோள்கள் கவர்ந்து உணவாக எடுத்து அதை வெளிப்படுத்தும் பொழுது சூரியன் கவர்ந்து இது அனைத்துமே பாதரசமாக மாற்றி ஒரு சுவையாக மாற்றுகின்றது. அது இந்த அடிப்படையில் தான் நாமும் எந்தெந்த உணர்வுகளை நாம் சுவாசிக்கின்றமோ நமது உயிர் அதை சூரியனை போன்று இயக்கக்கூடிய சக்தியாக நம் உடலுக்குள் அந்தந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்தந்த உணர்வின் இயக்கமாக அது தனதாக நம் உடலாக அணுக்களாக அது மாற்றிக்கொள்கின்றது. ஆனால் சந்தர்ப்பவசத்தில் நாம் மாறுபட்ட எண்ணங்களையும் மாறுபட்ட குணங்களையும் எடுத்துக்கொண்டால் அது நமக்குள் இணையப்படப் போகும்போது அதன் இயக்கமாகவே நாம் மாறிவிடுகிறோம், அதனின் செயலாகவே நாம் மாறிவிடுகின்றோம் என்று இதையெல்லாம் அன்று பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நம்மை போன்று மனிதனாக தோன்றிய முதல் மனிதன் அகஸ்தியன் பிற மண்டலங்களிலிருந்து வரும் சக்திகளை 27 நட்சத்திரங்கள் கவர்ந்து இது கோள்கள் அது உமிழ்த்துவதை கவர்வதை இது ஒவ்வொன்றையும் நம் பூமி அது துருவத்தின் வழி இதற்குள் எத்தனை மாற்றங்கள் ஏற்படுகின்றது, எத்தனை சுவைகள் மாறுகின்றது, எத்தனை குணங்கள் மாறுகின்றது, எத்தனை நிறங்கள் மாறுகின்றது, எத்தனை உணர்வின் இயக்கங்களாக அது வருகிறது என்பதை அவன் நுண்ணிய நிலைகளை அவன் அறிந்து அந்த உண்மைகளெல்லாம் கண்டுவந்த பின் இதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக அந்த சூரியன் எப்படி பாதரசமாக மாற்றி இந்த பிரபஞ்சத்தை ஒளிமயமாக மாற்றுவது போன்று அகஸ்தியன் இதையெல்லாம் தனக்குள் சுவைமிக்கதாக இன்று நாம் சமையல் செய்யும் பொழுது எப்படி பல சுவைகளை ஒன்றாக்கி நமக்கு உகந்ததாக மகிழ்ச்சியூட்டும் நிலையாக எப்படி உருவாக்குகின்றமோ இதுபோன்று அகஸ்தியன் பலவிதமான உணர்வுகள் வந்தாலும் அதை அனைத்துமே சுவைமிக்கதாக ஒளியாக மாற்றக்கூடிய திறன் பெற்று அத்தகைய ஆற்றலையும் அவன் தனக்குள் விளைய வைத்து உயிரோடு ஒன்றி ஒளியாக மாறுகின்றான். ஒளியின் சரீரமாக துருவ நட்சத்திரமாக இன்றும் சுழன்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அதிலிருந்து உமிழ்த்தக்கூடிய உணர்வுகளும் நமக்குள் சூரியனை காந்த சக்தியால் கவரப்பட்டு நமக்கு முன் பரவி கொண்டிருக்கின்றது. அதையும் நாம் நுகர்ந்து அவன் பெற்ற நிலைகளை பெற முடியும். உதாரணமாக நாம் சமையல் செய்யக்கூடிய நிலையில் ஒரு பொருள் அதிகமான கசப்பாக இருக்கிறது என்றால் அந்த கசப்பை மாற்றுவதற்கு நாம் எத்தனையோ அதில் புளிப்பையோ உப்பையோ இனிப்பையோ புளியையோ இப்படி காரத்தையோ மற்ற அனைத்தையும் இணைத்து அந்த கசப்பை மாற்றுவதற்கு பல பொருள்களை சேர்த்து அதை அந்த கசப்பை என்ற கசப்பை தனியாக உட்கொண்டால் ஓய் என்று உமட்டலாக வெளியே வந்துவிடும். ஆனால் பல பொருள்களை சேர்த்து அது சுவைமிக்கதாக படைக்கப்படும் பொழுது அந்த கசப்பினுடைய இயக்கம் தணிந்து சுவையாக மாறுகின்றது. இதுபோன்றுதான் நம்முடைய இந்த மனித வாழ்க்கையில் எத்தனையோ உணர்வுகளை நாம் நுகர்கின்றோம். அதில் இதை போன்ற ஒரு கசப்பு என்று சொல்வது போன்று ஒரு கசந்த என்றால் ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் கசந்த நிலைகளை அவன் வெளிப்படும் பொழுது இந்த கசந்த உணர்வை நாம் சுவாசித்து விட்டால் நமக்குள் அத்தகைய உணர்வுகள் சென்று விட்டால் நம்மையும் கசந்த வாழ்க்கையாக அது அமைந்து விடுகின்றது என்றால் குருநாதர் இதைத்தான் இங்கே தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார். நாம் ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்றான், துன்பப்படுகின்றான், அவன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று நாம் அந்த உணர்வின் இயக்கமாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் அவன் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு அந்த கசந்த உணர்வாக அந்த மனமாக அந்த உணர்வலைகளை நாம் சுவாசிக்கும் பொழுது உயிர்தான் நம் இரத்த நாளங்களிலே அந்த உணர்ச்சிகளை ஊட்டி நம்மையும் அதே இயக்கமாக மாற்றுகின்றது என்பதை நம்மை நாம் அறிவதற்கும் தனக்குள் இயங்கக்கூடிய உண்மைகளை உணர்வதற்கும் இதை சுட்டிக்காட்டுகின்றார். ஆக புறநிலையில் நாம் சமைத்து அந்த கசப்பை சுவையாக மாற்றுவது போன்று அகஸ்தியன் துருவனை துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமான உணர்வுகளை நாம் இந்த மனிதன் கசந்த நிலைகள் அவன் வெளிப்படுத்துவதை நாம் நுகர்ந்து நமக்குள்ளும் அதே உணர்ச்சிகள் இயக்கி நம்மையும் கசந்த நிலையாக வேதனைப்படும் நிலையாக அல்லது சளிப்படை நிலையாக அல்லது சோர்வுடை நிலையாக இதுபோன்று மாற்றுவதை அது அந்த துருவ நட்சத்திரத்தின் உடலில் கவர்ந்து இதை மாற்றி இதை சுவையாக மாற்றி நமக்குள் அந்த கசந்த நிலை வராதபடி தடுத்து நாம் யாரை பார்த்து இந்த உணர்வில் நுகர்ந்தோமோ அவர்களுக்கும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை இணைத்து அவர்களும் அது பெரும்படி செய்து நாம் சமைக்கக்கூடிய நிலையில் சுவையாக உருவாக்குவது போன்று இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாமலே
இதுபோன்று பெரிதொரு உணர்வு நம் வாழ்க்கையின் பாதையை, இந்த திசையை மாற்றக்கூடிய நிலையிலிருந்து மீண்டும் நாம் சீரான நிலையில் கொண்டு வருவதற்காக அந்த சிவமிக்க நிலைகளாக நாம் பொங்கல் என்றால், அந்த பொங்கல் நாம் செய்யும் பொழுது அதிலே எத்தனை நறுமணங்களை போடுகின்றோம். ஏலக்காய், ஜாதி பத்திரி, முந்திரி இதெல்லாம் போடும் பொழுது அந்த பொங்கல் நாம் இனிப்பையும் அரிசியையும் பருப்பையும் மற்ற நிலைகளையும் போட்டு வேக வைத்தாலும் கூட இந்த மனங்கள் சேர்க்கப்பட போகும்போது அந்த உணவு அதிலிருந்து வரக்கூடிய மனத்தை சுவாசித்தாலே நமக்குள் நல்ல உயர்ந்த உணர்ச்சிகளை ஒட்டி அதை நாம் உணவாக உட்கொள்ள வேண்டும் என்ற இந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அந்த மனத்தால் தான் அந்த உணர்ச்சிகள் மாறி அதை உணவாக உட்கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருகின்ற இதுபோன்றுதான் நாம் சந்தர்ப்பசத்தால் பெரிதொரு மனிதனுடைய துன்பங்கள் துயரங்கள் நுகரப்பட போகும்போது அல்லது காரமான உணர்ச்சிகளை நுகரப்படும் பொழுது அதை மாற்ற இந்த பொங்கல் நாம் செய்யும் பொழுது எப்படி நறுமணமான நிலைகளை அங்கே இணைத்து அது சுயமிக்க நிலைகளாக எனது சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக வருகின்றது. அதை நாம் சுவாசிக்கும் பொழுது தான் எப்படி பெரிதொரு மனிதன் கசந்த உணர்வோ காரமான உணர்வோ வெறுப்படைந்த உணர்வோ நுகரப்படும் போது சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்ட அதே உணர்ச்சிகளை நம்மை இயக்கி அந்த மனமாக நம்மை இயக்குவது போன்றுதான் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை இணைத்து அந்த பெரிதொரு நாம் நுகர்ந்த அந்த தீமையான உணர்வுகளை இந்த மகரிஷிகளுடைய அருள் மனங்கள் கொண்டு அதை மாற்றியமைக்கும் நிலையாக அது உருவாக்கும் அந்த பழக்கம் அந்த பயிற்சி நாம் வர வேண்டும். நாம் எல்லாம் அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நாம் சூரியனுக்கு படைக்கின்றோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் நாம் கவர்ந்த பார்த்த நுகர்ந்த வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் எல்லாம் சூரியன் தான் கவர்ந்து வைத்திருக்கின்றது. இதில் நாம் நறுமணமான உணர்வுகளையும் மகிழ்ச்சி ஊற்றும் உணர்வுகளையும் தீமை அகற்றிய ஞானிகள் உணர்வில் நாம் நுகர்ந்து இதை நாம் நமக்குள்ளும் வளர்த்து இந்த காற்று மண்டலத்திலும் பரவச் செய்திருந்தால் அது எண்ணும் பொழுது அதே உணர்வின் இயக்கமாக அந்த சூரியன் நமக்கு மீண்டும் அந்த அலைகளை கொடுத்து நமக்குள் அது பொங்கும்படியாக அந்த மகிழ்ச்சி ஊட்டும் நிலைகள் நமக்குள் பொங்கும் நிலையாக அது நமக்குள் அந்த உணர்ச்சிகள் தூண்ட முடியும், அது வளர்த்து கொள்ள முடியும், அதை பெற முடியும் என்பதைத்தான் குருநாதர் இங்கே சொல்லி என்றால் உங்களுக்கு சில நேரம் இப்பொழுது நான் சொல்வதே சிக்கலாக தெரியலாம். என்ன, நான் படிப்பறிவு இல்லாதவன் தான். ஆனால் குருநாதர் இதையெல்லாம் எனக்குள் முதலிலே ஆழமாக பதிவு செய்தார். பதிவு செய்ததை நான் உற்று நோக்கினேன். அந்த உற்று நோக்கும் பொழுதுதான் அந்த உணர்ச்சிகள் எனக்குள் இயக்குகின்றது. அந்த உணர்ச்சிகளை நான் வளர்க்க வேண்டும் என்று ஆர்வத்தால் அதை எடுக்கும் பொழுது அவர் கண்ட உண்மைகளை அறிய முடிகின்றது. அப்பொழுதுதான் அவர் சுட்டி காட்டுகின்றார், நீ ஏற்கனவே எடுத்துக்கொண்ட உன் உடலை வளர்த்துக்கொண்ட உணர்வுகள் சந்தர்ப்பத்தால் நுகரப்பட போகும்போது எப்படி எதிர்மறையாக மாறுகின்றது. இப்போ நான் நல்லதே சொன்னாலும் உன்னால் அதை ஏற்க முடியாது, எப்படி அங்கே போர் நிலையாகின்றது. ஆனால் முதல்ல எதிர்க்கின்றது உன் உடலில் உருவான ஏற்கனவே உருவான அணுக்கள். ஆனால் நான் சொல்லக்கூடிய உணர்வுகளை நீ பதிவு செய்து ஆழமாக அது மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து அந்த அருசக்தி பெற வேண்டும் என்று உனக்குள் இந்த நினைவாற்றலை கூட்டி அது பெற வேண்டும் என்று நீ இயங்கும் பொழுது அந்த உணர்வுகள் எப்படி தணிகின்றது, அதனுடைய செயலாக்கங்கள் எப்படி இந்த சுவைகள் மாறுகின்றது என்பதைத்தான் குருநாதர் எனக்கு தெளிவாக உணர்த்தி அந்த அடிப்படையை அவர் சொன்ன முறைப்படி வளர்த்து கொண்ட நிலையில் நல்லதை நாம் நமக்குள் எப்படி கொண்டு வர வேண்டும் என்று அனுபவபூர்வமாக கொடுத்த நிலையில்தான் உங்களுக்குள் பதிவு செய்து நீங்களும் இதை நினைவு கொண்டு வந்தால் உங்களாலும் அந்த ஆற்றலை பெற முடியும் என்பதற்கு இதை உணர்த்தின் என்று குரு தெளிவாக்குகின்றார்கள்.
உடலிலே நாம் சிறிது குறைபட்டால் நல்ல உணவு சென்றாலும் எரிச்சலாகும் போது இங்கே பட்ட எரிச்சலை அந்த எரிச்சல் என்ற உணர்ச்சியை தூண்டி காற்றிலிருந்து சுவாசித்து உயிரிலே பற்று அந்த உணர்ச்சி அந்த இயக்கமே நமக்குள் செயல்படுகின்ற அதே எரிச்சல் என்ற உணர்வுகள் நம் இரத்தத்தில் கலக்கப்படும் போது அந்த எரிச்சல் ஊட்டும் நிலைகளும் வருகின்றன. இதெல்லாம் இயற்கையின் சில வியதிகள். ஏனென்றால் இன்று பொங்கல் நாள், இதெல்லாம் எவை கலந்து எவனுடைய உணர்வுகளை நாம் பொங்கலாக்குகின்றோம் என்று காலையில் எழுந்து வீடு வாசலை சுத்தப்படுத்தி சூரிய உதயத்திற்கு முன் பொங்கல் வைத்தார்கள். அவனுடைய சூரியனை பார்த்து நீ படைத்தாய் என்று நாம் பொங்கல் வைத்தாலும் அன்று ஞானிகள் சாதாரண மக்களும் புரிந்து கொள்வதற்காக தான் சுவைமிக்க உணர்வுகளை நல்ல மனம் கொண்ட அதாவது நல்ல வாசனை கொண்ட ஏலக்காய் அதே சமயத்தில் ஜாதி வெற்றி முந்திரி இதை போன்ற சில நறுமணங்களை அதை சேர்த்து அது சுவையாக அது இணைக்கப்படும் போது இதிலிருந்து ரெண்டும் கலந்து சுவைமிக்க உணர்வுகள் வெளி செல்லுகின்றது. அதை சூரியன் கவர்ந்து கொள்ளுகின்றது. ஆனால் அந்த சுவையின் உணர்வை நாம் நுகர்ந்து மீண்டும் நுகரப்படும் போது நுகர்ந்து நாம் இரத்தத்தில் கலந்து கொண்ட பின் அந்த சுவையின் மிக்க உணர்வின் அணுவாக உருவாக்கும் என உயிரால் ஈசனால் இயக்கப்பட்டு மகிழ்ச்சி என்ற உணர்வு ஊற்றி இரத்தத்துக்குள் கலக்கப்படும் போது அந்த நல்ல உணர்வின் அணுவாக உருவாக்கும் சக்தி வருகின்றது. அதான் இந்திரலோகம் என்று அந்த அணுவை உருவாக்கி உணர்வின் மலமாக்கப்படும் போது நம் உடலிலே மகிழ்ந்திடும் உடலின் அமைப்பு அமைகின்றது. ஆகவே நாம் இதை சூரியனால் வழங்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்ப்பதற்கு சாதாரண மனிதன் இதை செய்து அதை அவன் பெறுவதற்கு இந்த தை மாதத்தை உருவாக்கினான். ஏன்னா நமது தமிழ்நாட்டின் கால நிலைகள் தோப்ப இங்கே பயிரினங்கள் செய்ய உருவாக்கப்படுகின்றது. இப்ப அறுவடை சீசன். அப்ப அடுத்த பின்பதல்ல நமக்கு சூரியன் உணவை கொடுத்தான் அவனுக்கு படைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் சிலருக்கு உண்டுமே தவிர அவனால் உலரப்பட்டது அவனுக்கு அது கூட இப்ப எண்டதில்லை. தை பொங்கல் தை வந்தது பொங்கல் வச்சு சாப்பிடணும் அது மட்டும்தான் தெரியும். அதற்கு முந்திய நிலைகளை நமக்கு ஞானிகள் காட்டியிருப்பினும் அதை அறிந்து செயல்படும் தன்மை கூட இல்லாது போய்விட்டது. என்றால் இதையெல்லாம் ஞானிகளால் உருவாக்கப்பட்ட நன்னாளை நாம் நினைப்பட்டால் எப்படி திட்டிவனை நாம் எண்ணும் போது அதே வெறுப்பு நம்மளுக்கு வருகின்றது. பையன் தவறு செய்தான் என்று ஒரு தடவை பறி செய்து பையன் தவறு செய்தான் என்று வரும்போது நமக்குள் வருகின்றது. இன்னொருத்தன் தவறு செய்வனை பார்த்து நுகர்ந்த பெண் அவன் தவறும் தன்னை எண்ணும் போது அவன் செய்த தவறே நமக்குள் வருகின்றது. இதே போல மனிதன் இந்த பொங்கல் நாள் என்பது மனிதனான பெண் சூரியனால் கொடுக்கப்பட்டது என்ற உணவை அறிந்து இவை கலந்து சுவையாக உணவாக உட்கொண்டு நாம் உட்கொள்ளும் போது நமக்கு சுவை வருகின்றது. எதை சுவையாக கலத்து சுவையின் உணர்ச்சியை தூண்டியதோ அதன் சுவை அதிலிருந்து கலக்கப்பட்ட ஆவியா சென்றது சூரியனிடத்து மீண்டும் நாம் சுவாசித்து உணர்ச்சியை தூண்டி உணர்மொழி ரத்தத்தில் கலக்கின்றன. அப்ப அந்த ரத்தத்தில் கலக்கப்படும் போது இதை வழிகட்டும் உணவாக உட்கொள்ளும் உணவும் ஆகவே அது கரைத்து ஆவியாகி ஆவின் தன்மை ரத்தமாகி ரத்தத்தின் தன்மை நம் உடல் உள்ள அனைத்து அணுக்களுக்கும் போய் சேர்கின்றது. ஆகவே நாம் மகிழ்ச்சி என்ற உணர்வின் தன்மை இந்த ரத்தத்தில் மீண்டும் கலக்கப்படும் போது நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய உணர்வுகள் அனைத்தும் மகிழ்ந்து பொங்கச் செய்கின்றது. இதே போல இன்று நாம் காலையில் அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் எடுத்து நாம் இரத்தத்தில் அதை கலக்க செய்யும் போது நமக்குள் இருக்கும் அணுக்கள் அனைத்தும் அந்த மகிழ்ச்சி என்று தோற்றுவிக்கும் நிலைகளை நாம் செய்தல் வேண்டும். ஏனென்றால் மனிதனின் உணர்வின் தன்மையை அவன் அகிஷ்யன் நஞ்சி வென்று உணர்வின் தன்மை ஆக நெஞ்சை வென்றிடும் திறன் பெற்றவன் நஞ்சென்று தெரிந்தால் நீக்க கற்றுக்கொண்டவன் ஆக நீக்கி அதை உணவாக உட்கொள்ள கற்றுக்கொண்டவன் தனக்கு உகந்த உணவின் தன்மை உருவாக்கியவன் அதை மகிழ்ச்சி பெறும் தவ எண்ணங்களை உருவாக்கியவன் அதன் வழி கொண்டு மனிதனுக்கு உகந்த உணர்வை செயல்படுத்தவன் மகிழ்ச்சியன் அதன் வழி துருவத்தின் ஆற்றலை நுகர்ந்தறிந்தான். ஆகவே இவையெல்லாம் எப்படி தாவ இனங்களுக்கு கிடைக்கிறது என்று துருவத்தின் வழியில் எப்படி மற்ற கோள்கள் படைத்ததையும் சூரியனால் கவர்ந்ததையும் நமது பூமி துருவத்தின் வழி கவர்கின்றது கவர்ந்த உணவு பூமியில் பரவுகின்றது மற்றதோடு கலக்கின்றது கலந்த வெப்ப அது கல் மண் மாறுகின்றது. தாவரங்கள் கலவைகள் எத்தனை வகையான தாவரங்கள் மாறுகின்றது. இதே கலவையால் தான் இப்படி அந்த நிலையில் உணர்ந்து கொண்ட இந்த அகேஷியன்தான். இந்த 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்கள் தனித்தனி தன்மை கொண்டு வாங்கின தான் உணவாக உட்கொண்டான். 27 விதமான உணர்ச்சிகளை தோண்டச் செய்து 27 உணர்ச்சிகளையும் மற்றொன்றோடு சேர்ந்த போது நாம் எப்படி காரம் புளிப்பு என்று தனித்திருக்கும் போது புளிப்பின் உணர்ச்சியை தோண்டுகின்றது. காரத்தை சேர்த்தால் காரத்தின் உணர்ச்சிகளை தோண்டுகின்றது. இனிப்பை சேர்த்தால் இனிப்பின் உணர்ச்சிகளை தோண்டுகின்றது. ஒரு கசப்பின் உணவு தோன்றால் அந்த கசப்பின் உணர்ச்சிகளை தோண்டுகின்றது. ஆகவே அது தனித்தனி தன்மையாக இருக்கும். இந்த நிலை பெற்றாலும் இவை அனைத்தும் ஒன்றாக இணைத்து சந்தர்ப்பத்தால் இணைத்து அதை இணைத்துக் கொண்ட உணர்வு கோள்கள் அதை கவர்ந்து அது வெளிப்படும் உணர்வு மற்ற கோள்கள் வெளிப்படும் உணர்வுகளை கவர்ந்து ஆக ஒன்றின் தன்மை ஒன்றுக்கு சென்ற பின் அதன் உணர்வின் பாதரசமாக மாற்றுவது போல நாம் மனிதன் 6வது அறிவால் கார்த்திகேயன் என்ற நிலை வந்த பின் நாம் தீமைகளை வென்றிடும் உணர்வின் தன்மையில் சமையல் ரூபமாக நாம் இசுவையாக சேர்த்தாலும் இதே போல நாம் வெறுப்பென்ற உணர்வு வந்தாலும் ஆக தெளிவென்ற உணர்வுகளை அறிவாக்கி அறிவின் ஒளியாகி ஒளியாக நிலைத்து நின்று கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நம் உடலுக்குள் செலுத்தினால் நமக்குள் இருக்க பகமை என்ற நிலையை மாற்றி சுவை என்ற நிலை வரும். இன்று நாம் சாதாரணமாக ஒரு கசப்பை தனித்து சாப்பிட்டால் தனிமையாகின்றது. அந்த கசப்புடன் இனிப்பும் மற்ற காரம் புளிப்பை சேர்க்கப்படும் போது அதை சுவைமிக்கதாக மாற்றுகின்றது. இதே போல மனிதனின் வாழ்க்கையில் பிறருடைய செயல்கள் உற்று பார்க்கப்படும் போது நமது கசப்பின் வாழ்க்கை வருகின்றது. கசப்பின் உணர்ச்சிகள் தூண்டுகின்றது. கசப்பான சொற்களை சொல்ல வைக்கின்றது. கசப்பான உணர்ச்சிகளை நமக்குள் தூண்டுகின்றது என்றால் அந்த கசப்பின் உணர்ச்சிகளை மாற்ற நாம் அறி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கவர்ந்து நம் உடலை சேர்த்து எவன் கசந்த உணர்வின் தன்மை வெளிப்படுகின்றனோ அவனுக்குள் அந்த தெளிவும் மனமும் சிந்திக்கும் ஆற்றலும் வர வேண்டும் என்று அவனை எண்ணி நாம் எப்படி கசப்புக்குள் இனிப்பையும் மற்ற பொருள்களையும் காலத்தையும் சேர்த்து சுவையின் உணர்வாக உருவாக்கின்றோமோ இதே போல கசந்த வாழ்க்கை கொண்ட அவனின் உணர்வை நாம் நுகர்ந்தறிந்தாலும் அதை நாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கவர்ந்து அவன் எப்படி தீமைகளை அகற்றிய உணர்வின் தன்மை அவன் கவர்ந்தானோ அதன் உணர்வின் தன்மை வரப்படும் போது இவனுக்கு நற்செயலும் நல்வழியும் சிந்திக்கும் ஆற்றல் வர வேண்டும் என்று நாம் எண்ணினால் அந்த உணர்வின் வலித்தன்னை கவர்ந்து நம் உயிரிலே மோதி அந்த உணர்ச்சியின் அறிவாக நமக்குள் இயக்கப்பட்டு அது நாம் ரத்தத்தில் கலக்கப்படும் போது அந்த சுவையின் உணர்வின் தன்மையை அது இந்த லோகமாக மாற்றி அதன் உணர்வு கருவாக்கி அறிவை உணவாக உட்கொள்ள செய்யும் அதை வளர்த்து விட்டால் அதன் உணர்வை கருவாக்கி மகிழ்ச்சி என்ற உணர்வை அது கவரும். ஆகவே அதை எந்த அணுவின் தன்மை அதுக்குள் பெற்றதோ அதை கவரும் தன்மை கிரியதா ஆக சேர்த்துக்கொண்ட உணர்வு அதை கவரும் சக்தி பெற்றதாக மாறுகின்றது. அது வேண்டும் அதை நாம் நுகரப்போக்கும் போது இது புறத்தில் தான் உண்டு. அதை கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றி நாம் உயிரிலே பட்டு உணர்ச்சிகள் இயக்கப்பட்டு இந்த கிரேதா யுகம் நாம் கவர்ந்து கொண்ட உணர்வின் தன்மை நாம் ரத்தத்தில் கலக்கப்பட்டு இந்த கிரேதா யுகத்தில் உணர்வின் உணர்ச்சிகளை மாற்றப்பட்டு அவை தன்னுடன் இணைக்க செய்வதே சுபாராக நம் உடலுக்குள் அறிவின் தெளிவாக மாற்றி அமைக்கும் சக்தி பெறுதல் வேண்டும். ஆகவே இயற்கை அதாவது கிரேதாயுகம் கிரேதாயுகம் துபாராகாயுகம் கிரேதாயுகம் துபாராகாயுகம் என்று 4 முறைப்படி வேதங்கள் கூறிய இந்த உணர்வு ஒலிப்பது நாம் எதனை மகிழ்ந்தென்ற உணர்வின் தன்மை அது கவர்கின்றோமோ இது துவைதம். ஆக எதன் வழி துவைதம் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அதை உணர்வை கவர்ந்து கிரேதா அதாவது கிரேதா. இப்ப வேப்ப மரம் தன் உணர்வின் தன்மை எடுத்து அந்த வேம்பின் மன உணர்ச்சியின் தன்மையை கூட்டி அது வேம்பாக அடைகின்றதோ அவை கவரப்படும் போது கிரேதா. அதன் உணர்வின் தன்மை அது உடலில் சேர்க்கப்படும் போது அந்த கஷ்டத்தின் உணர்ச்சிகள் அதன் உடலுக்குள் உருவாகின்றன, அதை கவர்கின்றது. உயிரணு நுகரப்படும் போது அந்த கஷ்டத்தின் உணர்ச்சியை நாம் நுகரும் உணர்வு நமக்குள் அணுவாக மாற்றப்படும் போது அதே கிரியதானம். அது தனக்குள் அது உணர்வை கவரப்படும் போது அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வை சூரியன் கவர்ந்தார். அதன் உணர்வு நாம் உடலுக்குள் ஆன்மாவாக மாறுகின்றது. அதன் உணர்வை நாம் நுகரப்படும் போது கிரேதா அந்த உடலுக்குள் அந்த உணர்ச்சியை தோன்றுகின்றது. அப்ப அந்த துவாரகா இந்த உடலுக்குள் என்று அந்த உணர்வின் தன்மை இணைந்து விடுகின்றது. நாம் நல்ல குணத்துடன் அது இணைக்கப்படும் போது அந்த இப்ப நாம நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். வேதனைப்படுகிறான் உங்கள் நினைந்தான் வேதனை உணர்வை அறிவாக தெரிந்துகள். ஆக வேதனைப்படுகிறான் என்று அறிகின்றோம். அந்த வேதனை உணர்ச்சி நமக்குள்ளே அறியச்சிருக்க ஆக அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுக்கும் போது எதனின் தன்மை கவர்ந்து கொண்டதோ அது கவரும் சக்தி அது கிரேதா யோகமாக மாறுகின்றது. அதன் உணர்வு நாம் ரத்தத்தில் கலந்தாலும் அது கவர்ந்து விடுகின்றது. காற்றிலே சூரியன் கவர்ந்து கொண்டால் எதன் உணர்வு கொண்டு இங்கே மரங்கள் வளர்கின்றதோ என்னென்ன கொஞ்சம் உங்களுக்கு சிரமமா இருக்கும். இருந்தாலும் பரிசெய்து வருகின்றேன். உண்மையின் இயக்கத்தை உங்களுக்குள் அறிந்து கொள்ள இது உதவும். என்னென்றால் விஞ்ஞான அறிவால் வரும் பெரும் பிழைகள் காற்றிலேயே படர்ந்து கொண்டிருக்கும். இந்த உணர்வை சுதமைக்கு உணவின் தன்மையை உங்களுக்குள் பரிசு அருள் மகிழ்ச்சியின் உணர்வினை உங்களுக்குள் கருவாக்கி உணர்வினை ஆக்கிவிட்டார். அதன் உணர்வும் வழிகொண்டு நீங்கள் கவரக்குள் இருக்கிறீர்கள். ஒரு மரம் அதுக்குள் வளர்த்திவிட்டால் எப்படி இந்த காற்றில் இருப்பதை தன் இனத்தை கவர்ந்து தன் இனத்தை பெருக்குகின்றதோ அறிவிப்பல ஒரு நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கி அந்த இனமான ஒளியின் உணர்வை உங்களுக்குள் அந்த கிரியதா நுகரப்போம்போது கிரியதா அந்த உணர்வு வந்து அது உணர்வு தன்னை கவர்ந்து உடலுக்குள் சென்ற பின் அந்த உணர்ச்சியின் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல உணர்ச்சிகளையும் ஊட்டி அது மகிழ்ந்திடும் உணர்வை ஊட்டி அது உணர்வின் தன்மை தன் உடலுக்குள் அந்த அணுக்கள் அதன் உணர்வின் தன்மை உடைச்சு துபாரகா அதன் உணர்வின் தன்மை கொண்டு தன் அறிவின் தன்மையாக தெரிந்து அது தெளிவாக இயக்கக்கூடிய நிலைக்கு. ஆகவே மனிதனான கலி என்று நாம் தீமையின் உணர்வை வளர்த்தால் தீமையின் செயலாக மாற்றும். ஆக கல்கி உணர்வின் தொழில் அது வந்து இன்று ஒளியின் உடலாக பெற்ற அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வின் தன்மையை நமக்குள் சேர்த்தால் இந்த தீமையை வெளிவிக்கும் நீக்கையை விட்டு உணர்வின் தன்மை ஒளி என்ற உணர்வின் தன்மை உருவாக்கும் போது கல்கி. ஆக உயிர் ஒளியாக இருக்கின்றதும் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிடும் அருள் சக்தி நாம் பெறுகின்றோம். ஏன்னா கொஞ்சம் சிக்கலா இருக்கு. நான் படிக்காதவன் இருந்தாலும் குருநாதர் ஒவ்வொரு சமயத்திலும் இணைத்து அப்படி செயலாக்கங்கள் உன் உடலில் எப்படி உருமாறுகின்றது என்பதனை அனுபவ ரீதியாக கொடுத்து நுகர்ந்த உணர்வு உயிரை படும்போது உணர்வு அது உடலுக்குள் செல்லும் போது உணர்ச்சிகள் வேறு உன் உடல் உள்ள எது அணுக்கள் மாற்றப்படும் போது எவ்வளவு ஆகும் அதனுடைய வலுவானால் அதை குறைக்க வலுவான உணர்வுகள் நீ அதிகமாக இது சுவாசிக்கும் போது அது எப்படி அடங்குகின்றது அது சுவாசித்த முதலில் எதிர்க்கின்றது அதை அதிகமாக்கிவிட்டால் குறைகின்றது.
குருநாதர் ஏற்கனவே நமக்கு இதில் சொல்லக்கூடிய நுண்ணிய விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இதில் விளக்க உரையாக நாம் தெரிந்து கொள்ளும் வண்ணம் தீமைகளை அகற்றும் உணர்வுகளையும் அருள் சக்திகளை நமக்குள் சேர்த்து பழக வேண்டிய முக்கியமான உணர்வையும் இதில் வெளிப்படுத்துகின்றார்கள். அது தியானம் என்பது நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலியை அது எண்ணி ஏங்கி நம் உடலுக்குள் எல்லா அணுக்களுக்கும் பெரும் வண்ணம் இரத்த நாளங்களை கலக்க வேண்டும் ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெற வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று நாம் அடிக்கடி செய்தாலும் கூட நமக்குள் இந்த தீமை எப்படி வலுது இழக்கப்படுகின்றது நாம் அந்த உயர்ந்த சக்திகள் எப்படி பெறுகின்றோம் என்பதை அது தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் அதை நாம் தியானிப்பது எப்படி நமக்குள் சேர்ப்பிப்பது எப்படி நமக்குள் வளர்த்துக் கொள்வது எப்படி என்பதை அது தொடர்ந்து நாம் செயல்படுத்த முடியும். நாம் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் ஒரு நீர் அது ஒரு நிறமாக இருக்கின்றது ஒரு சிவப்பு கலரோ அல்லது பச்சை கலரோ நிறமாக இருக்கின்றது. அந்த நிறமாக இருக்கக்கூடிய நீரிலே மீண்டும் நாம் நல்ல நீரை ஊற்றினால் அந்த நிறம் ஊற்றிய உடனே அது மாறாது. நல்ல நீரை ஊற்றினாலும் இந்த நீரும் அந்த பச்சை நிறம் என்றால் அந்த பச்சை நிறமாகத்தான் தெரியும். ஆனால் நாம் விடாது அந்த நல்ல நீரை மீண்டும் அது ஊற்றிக்கொண்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறம் மாறி நாம் நல்ல நீரை ஊற்றியது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த பச்சை நிறம் அனைத்துமே அது வெளியேறி அந்த நீரே சுத்தமான நன்னீராக மாறக்கூடிய அந்த வாய்ப்புகள் அது ஆகி அந்த நீரே சுத்தமான நீராக மாறிவிடுகின்றது. ஆனால் நீரை நாம் இவ்வாறு ஊற்றி மாற்றிவிடலாம் என்று நாம் செயல்படுத்துகின்றோம். இதை போன்றுதான் நாம் தியானத்தில் எடுக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்தினுடைய அருள்சக்தியும் மகரிஷியுடைய அருள்சக்தியும் இரத்தநாளங்களில் கலக்க வேண்டும், உடல் முழுவதும் படர வேண்டும் என்று நாம் இதற்கு முன் எத்தனையோ சரீரங்கள் எடுத்துக்கொண்ட வினைகளும் சரி, இந்த சரீரத்திலே இந்த பிறவியில் அதைத்தான் குருநாதர் இங்கே கிரேதா திரேதா துவாபரகா கல்கி கல் களி கல்கி என்று இந்த யுகங்களை சொல்லி நாம் பரிணாம வளர்ச்சி நாம் எடுத்துக்கொண்டு வளர்ந்து வந்த நிலைகளை இல்லை சுட்டி காட்டுகின்றார்கள். கிரேதா என்றால் ஒரு வேப்ப மரமே இருக்கிறது என்றால் அதனுடைய கசப்பு அதுதான் அது கவர்ந்து கொண்ட சக்தி, அந்த கவர்ந்து கொண்ட சக்தி தான் அது உறைந்து கிரேதா ஒரு பொருளாக ஒரு மரமாக அது வளர்கின்றது. ஆனால் கிரேதா யுகத்தில் கிரேதா அந்த கசப்பின் மனம்தான் அதற்கு ஞானமாக பாதுகாப்பாக அமைந்து அந்த மரத்தினுடைய சரீரம் அந்த மரத்திற்கு அதுவே நினைவாக, அதாவது நினைவு என்றால் அதனுடைய மனத்தை கவரும் செயலாக அது அமைகின்றது. ஆக மரம் கிரேதா, ஆனால் அதனுடைய மனம் இங்கே கிரேதா என்று வருகின்றது. இதே போன்றுதான் நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாமும் ஒவ்வொரு சரீரத்திலும் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அது கிரகிக்கப்பட்டு அதற்கொப்பதான் நாம் மனித உடலாக கிரேதா இன்று நாம் வளர்ந்திருக்கின்றோம். ஆனால் மனித உடல் பெற்றிருந்தாலும் முதல்ல சொன்ன மாதிரி நான் பெரிதொரு வேதனைப்பட்ட உணர்வோ சண்டையிடக்கூடிய உணர்வோ பகைமையான உணர்வுகளையோ இந்த சரீரத்திலே அதான் திரேதா இங்கே நுகர்ந்து விட்டால் இந்த உணர்வுகள் கலந்த பின் இந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது. இந்த எண்ணங்கள் தோன்றிய பின் துவாபரகா, நாம் இதற்கு முன் பல கோடி சரீரங்களில் கண் தெரியாத பொழுது பார்க்க வேண்டும் என்ற உணர்வின் நினைவுகள் இந்த சரீரத்தில் கிரேதா ஏற்பட்டு தான் பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சிகள் கூடி பார்க்கக்கூடிய கண்களாக துவாபரகா யுகத்தில் கண்கள் தோன்றுகின்றது. அதுபோன்றுதான் இப்பொழுது நாம் நல்லதை எண்ணுகின்றோம், எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும், நல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் இப்படி வாழக்கூடிய நிலையில் தான் சந்தர்ப்பத்தில் சலிப்பு சஞ்சலம் வெறுப்பு ஆத்திரம் எல்லாம் வந்துவிடுகின்றது. ஆக கிரேதா இந்த சரீரத்தில் இந்த உணர்ச்சிகள் பட்ட பின் நாம் நல்லதை பெற வேண்டும், நல்லதை வளர்க்க வேண்டும் என்று வளர்ச்சிக்கு வந்த நிலை இந்த துவாபரகா இது மாற்றங்களாகி களி என்று ஆகின்றது. அது களியில் மாற்றங்கள் அடையப்பட போகும்போது நாம் வளர்ச்சியின் ஒவ்வொரு ஆற்றலாக பெற்று வந்த நிலை மாறி மீண்டும் இந்த உடலையே மாற்றிடும் நிலையாக நாம் மீண்டும் கீழான நிலைகளுக்கு செல்வதைத்தான் இங்கே களி என்று சுட்டிக்காட்டி இந்த மனிதனாக தோன்றிய நிலையில் நாம் வளர்ச்சியின் பாதையில் செல்லக்கூடியதை இந்த களி எப்படி மாற்றுகிறது என்று இதை சுட்டிக்காட்டி இதை மாற்ற வேண்டுமென்றால் கல்கி இதிலிருந்து விடுபட்டு சென்ற அகஸ்தியன் துருவனாய் துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமன் உணர்வுகளையும் அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளையும் நாம் இது சுவாசித்து நம் உடலுக்குள்ளதை சேர்ப்பித்தால் எப்படி அங்கே திரேதா யுகத்தில் தான் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு கண்களாக தோன்றியதோ இதுபோன்று இந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும், இந்த இருளான நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்று துவாபரகா இந்த யுகத்தின் தன்மை கொண்டு நாம் இந்த உயர்ந்த சக்தியில் எடுக்கப்பட போகும்போது இந்த களியை மாற்றி நம்மை கல்கியாக ஒளியாக அறிந்துணர்ந்து செயல்படக்கூடிய சக்தியாக நாம் வளர்ச்சிக்கு வருகின்றோம். அதைத்தான் குருநாதர் அதாவது மாமகரிஷி ஈஸ்வராயர் எமக்கு காட்டிய இந்த பேருண்மை என்று நாம் ஒரு நிறமுள்ள நீரிலே மீண்டும் நல்ல நீரை ஊற்றிக்கொண்டே இருந்தால் அது சிறுக 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 அந்த நிறங்கள் மாறி அந்த நீரே பரிசுத்தமாக மாறுவது போன்று இந்த மனித உடலில் வாழ்க்கை நாம் எத்தனை உணர்வுகளை நாம் சுவாசித்து இருந்தாலும் அல்லது இதற்கு முன் நாம் எடுத்திருந்தாலும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாம் பெற வேண்டும், இரத்தநாளங்களை கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று திரேதா இந்த சரீரத்தில் நாம் இதை நுகர்ந்து கொண்டே இருந்தால் இதை நமக்குள் சேர்ப்பித்துக் கொண்டே இருந்தால் நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலையை மீண்டும் 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 நாம் இணைத்துக் கொண்டே இருந்தால் இதற்குள் நாம் ஏற்கனவே சேர்த்துக்கொண்ட தீய வினைகளோ சாப வினைகளோ பாவ வினைகளோ பூர்வ ஜென்ம வினைகளோ அல்லது இந்த மனித வாழ்க்கை இன்று நாம் சந்திக்கக்கூடிய
விஞ்ஞானத்தினால் வரக்கூடிய தீமையின் விளைவுகளோ அது வலுவிளக்கப்பட்டு அந்த நிறமான நீர் நன்னீரை ஊற்ற ஊற்ற அந்த நிறங்கள் அனைத்துமே வெளியேறி அந்த நீர் பரிசுத்தம் ஆவது போன்று இதற்கு முன் நம்மை போன்று மனிதர்களாக வாழ்ந்த ஒவ்வொருவரும் இந்த ஞானத்தின் வழித்தொடர் விண்ணினுடைய ஆற்றலை பெற்று அவர்கள் எப்படி உயிரோடு ஒன்றி பரிசுத்த நிலையாக ஏகாந்தமாக புனிதமாக அழியா ஒளிசரீரம் பெற்றார்களோ அந்த நிலையை நாமும் பெற முடியும். அதுக்குத்தான் குருநாதர் அழுக்கு தண்ணீர்களை நாம் நன்னீரை முதலிலே விட்டாலும் அந்த அழுக்கு நீராகத்தான் முதலிலே தெரியும். ஆனால் அந்த அழுக்கு நீரிலே மீண்டும் 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 நாம் நல்ல நீரை ஊற்ற 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 அந்த அழுக்குகள் சிறுக 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 குறைந்து கடைசியில் முழுமையும் அது நன்னீராக மாறுவது முடியாது. அந்த தியானத்தினுடைய நோக்கமே, நாம் மகிழ்ச்சியுடைய அல்சக்தியை பெறுவதன் நோக்கமே, துருவ நட்சத்திரத்தினுடைய பேரல் பெருளை பெறுவதனுடைய நோக்கமே, சிறுதுளி பெருவெல்லாம் ஒன்று நாம் இதற்கு முன் சுவாசித்த நிலைகளை அவருடைய வீரியத்தை தணித்து இந்த ஆற்றலை நமக்குள் பெருக்கி நாம் பரிணாம வளர்ச்சியில் திரேதா துவாபரக கலி என்ற நிலைக்கு செல்லாதபடி கல்கியாக நாம் மாறி அழியாத நிலைகள் பெற வேண்டும். அதற்குண்டான நிலையைத்தான் குருநார் காட்டிய வழியிலே உங்களுக்கு நினைவுபடுத்தி சுருக்கங்கள் அதாவது வேதங்களுடைய சாரங்களையும் அதனுடைய சுருக்கங்களையும் சொல்லி நாம் இதன் வழி செயல்படுத்த வேண்டிய முறைகளை உங்களுக்கு உணர்த்தீர் என்று குரு தெளிவாக்குகின்றார்கள். அதே போன்று சூரியனையும் நமது ஆராதனையும் ஒப்பிட்டு குருநாதர் சில நுணுக்கமான உணர்வுகளை உணர்த்துகின்றார்கள். 27 நட்சத்திரங்களும் நம கோள்களும் உமிழ்த்தக்கூடிய நிலைகளை சூரியன் நேரடியாக தன்னுடைய பாதரசத்தால் மோதித்தான். அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை பிரித்துவிட்டு வெப்பம் காந்தம் என்று உருவாக்குகின்றது. ஆக இதுபோன்றுதான் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமும் ஒவ்வொரு சரீரத்திலும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த நஞ்சான நிலைகளை அகற்றக்கூடிய சக்தியாக வளர்ச்சி அடைந்துதான் ஆறாவது அறிவாக நஞ்சை மலமாக மாற்றக்கூடிய நிலையும் நல்ல உணர்வை நம் உடலாக மாற்றக்கூடிய அறிவாக மனிதனுக்குள் ஆறாவது அறிவாக வளர்ச்சி பெற்று வந்திருக்கின்றோம். ஆக நம்மீது மோதக்கூடிய மற்ற எதுவாக இருந்தாலும் இந்த ஆறாவது அறிவு அந்த பாதரசம் மோதி விஷத்தை பிரிப்பது போன்று நம் ஆறாவது அறிவு நம்மீது மோதக்கூடிய உணர்வில் இருக்கக்கூடிய நுண்ணிய நிலைகளை இது கெட்டது இது நல்லது என்று உணர்த்துகின்றது. ஆனால் உணர்த்தினாலும் நாம் அதை சீராக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அந்த சீராக பயன்படுத்தக்கூடிய நிலைக்குத்தான் ஞானிகளுடைய உணர்வு நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்று அதை நாம் உண்மையை உணர வேண்டும் என்று குரு இதில் சில விளக்க உணர்வுகளையும் கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொன்றிலும் நாம் நன்மையையும் பார்க்கின்றோம் தீமையையும் பார்க்கின்றோம். ஆக அதன் அதனுடைய இயக்கத் தொடர்களுக்கு ஒப்பதான் அது நன்மை என்றும் தீமை என்றும் வருகின்றது. ஒரு நெருப்பாகவே இருந்தாலும் அந்த நெருப்பை வைத்து நாம் வெளிச்சமாக பயன்படுத்துகின்றோம். அதே சமயத்தில் நமக்கு வேண்டிய தானியமோ மற்ற காய்கறிகளோ அது எதுவாக இருந்தாலும் அந்த நெருப்பை வைத்து வேக வைத்துக் கொள்கின்றோம். இந்த விஞ்ஞானத்தினால் வளர்ச்சியடைந்த நிலைகளும் அவர்கள் ஒரு உலோகத்தையோ மற்ற நிலைகளையோ உருக்கி மாற்றமான நிலையில் கொண்டு வர வேண்டும் என்றாலும் அந்த வெப்பத்தை அந்த நெருப்பை பயன்படுத்துகின்றார்கள். இப்படி அந்த நெருப்பு தான் என்று இருந்தாலும் அதில் இத்தனை நன்மைகள் அது பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. ஆனால் இதே நெருப்பை அதை நாம் அறியாமல் தொட்டுவிட்டாலோ அல்லது மற்றவர்கள் மீது பட்டுவிட்டாலோ அல்லது மற்ற நல்ல பொருள்கள் மீது பட்டுவிட்டாலோ அந்த நெருப்பை அது அழிக்கக்கூடிய சக்தியாக மாறி அதை கருக்கி விடுகின்றது. ஆக இதுபோன்றுதான் நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் எடுக்கக்கூடிய உணர்வுகள் இந்த ஆறாவது அறிவு என்பது கார்த்திகேயா என்று சுட்டிக்காட்டி சேனாதிபதி என்று காட்டுகின்றார்கள். ஆக நெருப்பை வைத்து நாம் எப்படி அது பக்குவமாக சீராக அது காத்திடும் நிலையாக நமக்கு உகந்ததாக நாம் இதை எப்படி கையாண்டு அந்த சேனாதிபதி அந்த படைகலன்களுக்கு அவர் எப்படி அது தலைமை தாங்கி அதை காத்திடும் நிலையாக நாட்டை காத்திடும் நிலையாக செயல்படுத்துகின்றாரோ இதுபோன்று வாழ்க்கையின் நிமித்தம் நாம் நம்மீது மோதக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை சீராக கடைபிடிக்கக்கூடிய நிலையில் நாம் அந்த குருநாதர் காட்டிய வழியிலே நம் மீது மோதக்கூடிய எத்தகைய துன்பமோ துயரமோ வேதனையோ வெறுப்போ ஆத்திரமோ எதுவாக இருந்தாலும் அந்த ஞானிகள் கண்டிருந்த மெய் வெளிப்படி இந்த ஆறாவது அறிவை நாம் சீராக அது பயன்படுத்தினோம் என்றால் இந்த மனித சரீரத்தினுடைய முழுமையை நாம் அந்த பலனை நாம் முழுமையாக அடைய முடியும். ஆக நன்மை என்பது நன்மையும் அல்ல தீமை என்பது தீமையும் அல்ல. அதை நாம் இந்த அருள் ஒளியின் சுடர் கொண்டு அதை வேக வைத்து நம் உடல் எப்படி ஆறாவது அறிவு நாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய நிலைகளை, அதில் இருக்கக்கூடிய நஞ்சை தன்னிச்சையாக அதை பிரித்து நல்ல உணவின் சத்தாக அமிலங்களாக நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு ஊட்டச்சத்தாக நல்ல உணவின் சக்தியாக எடுத்துக்கொள்கின்றது. இதுபோன்று நாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த ஒவ்வொரு உணவில் இருக்கக்கூடிய எத்தகைய இருளான நிலைகள் இருந்தாலும் அதைத்தான் கல்கி என்று குரு இங்கே குறிப்பிட்டு சொல்லுகின்றார். ஆக அந்த ஒளியாக மாற்றக்கூடிய அறிவாக நாம் பழக்கப்படுத்தி கொண்டால் இதுபோன்று எத்தகைய தீமைகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்று என்ன வேண்டாம். என்னால் குருநாத எனக்கு எப்படி பதிவு செய்தாரோ அந்த வழிப்படிதான் உங்களுக்குள்ளும் இது பதிவு செய்யணும். ஒரு சிலர் என்னலாம் சாமி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார், சாமியை பார்த்தால் அல்லது சாமியிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் அல்லது சாமி நமக்கு சக்தி கொடுத்தால் இதையெல்லாம் கிடைக்கும் என்று இந்த உலக வாழ்க்கையினுடைய உடல் ஆசை நிமித்தம் எத்தனை எண்ணங்கள் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் குரு எனக்கு கொடுத்த நிலைகள், அவர் எவ்வளவு பேருண்மைகளை காட்டிய பின் அதிலே கல்கி என்றால் இந்த மனித வாழ்க்கையில் நாம் முதலில் சொன்ன மாதிரி பெரிதொரு தீமையான உணர்வுகள் நம் மீது மோதி இந்த உடலுக்குள் அது உணவின் இயக்கமாக மாறும்பொழுதுதான் தீமையிலிருந்து விடுபட்டு பரிணாம வளர்ச்சியில் பெற்ற இந்த ஆறாதறிவதை சீர்குலைத்து தீமையிலிருந்து விடுபடக்கூடிய நிலைகளுக்கு மாறாக தீமையை சேர்ப்பிக்கும் நிலையாக அது மாறும்பொழுதுதான் கலி என்று ஆகின்றது. ஆனால் குருநாதர் எனக்கு காட்டிய நிலைகள் கொண்டு அவர் எனக்கு உபதேசித்த அந்த வழி தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியையும் தீமையை நீக்கக்கூடிய அரும்பெரும் சக்தியும் தான் எனக்கு அந்த ஆற்றலைத்தான் அது பெரும் விதமாக உபதேசித்தார். ஆக அதை நான் ஏற்றுக்கொண்டேன். அதனால் அவர் மூலமாக நான் தீமை நீக்கக்கூடிய உணர்வுகளை அவர் கொடுத்த அந்த பொக்கிஷமாக கொடுத்ததை நான் ஏற்றுக்கொண்டேன். அதை வளர்த்துதான் உங்களுக்குள்ளும் அந்த தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக கல்கி தீமையிலிருந்து விடுபடக்கூடிய அந்த உயர்ந்த ஞான சக்தியாக நீங்கள் பெற வேண்டும். நீங்கள் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி வாய்ந்த மகான்களாக மாற வேண்டும் என்று அந்த அடிப்படையில் தான் இந்த உயர்ந்த சக்தியை கொடுக்கின்றேன் என்று நாம் இந்த தியானத்தினுடைய நோக்கத்தை நாம் இந்த அருள்வழியிலே குருக்காட்டி வழியில் செயல்பட வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் வெறுமன இந்த உடலுக்கோ அன்றாட வாழ்க்கைக்கோ அல்லது பொருளுக்கோ மற்ற நிலைகளுக்கு என்னாது கிரேவா என்றால் ஒவ்வொன்றுமே அது கிரகித்து கொண்ட நிலைகள் தான் வளர்ச்சிக்கு வருகின்றது. ஆக நாம் தீமையின் உணர்வுகளை நாம் சந்தர்ப்பம் இது மோதி நமக்குள்ளது இணைந்து விட்டால் அதை கவரும் சக்தியாக மறந்து நாம் தீமையின் உடலாக கிரேதா மாறிவிடுகின்றோம். ஆனால் அதற்கு பதிலாக இப்பொழுது சொன்ன உபதேசித்த முறைப்படி குரு எனக்கு உணர்த்தி அதே வழிப்படி தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி நீங்கள் இதை பெற்று இதை நுகர்ந்து பழகிவிட்டால் இதை கவரும் நிலையாக என்றால் கிரேதா கவர்ந்து கொண்ட சக்தி. ஆக தீமையிலிருந்து விடுபடக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் தொழில் நான் பெற வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் அந்த சக்தி படர வேண்டும் என்று எண்ணினால் இது கிரேதா தீமையை நீக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆற்றல் உங்களுக்குள் பெருகப்பட போகும்போது உங்களை அந்த கல்கி என்ற நிலைக்கு அது அழைத்துச் செல்லும். அதை குருநாதர் ஏற்கனவே பல உபதேசங்கள் சொன்ன போன்று மீண்டும் அந்த வேப்ப மரத்தினுடைய கசப்பு, ரோஜாப்பினுடைய துவர்ப்பு, விஷச்சலிருந்து வெளிப்படக்கூடிய விஷமான சத்து, இது மூன்றுமே தனித்தனி நிலையாக இருந்தாலும் ரிக் ஆனால் இருந்து வெளிப்படக்கூடிய மனங்கள் சாம இசை சந்தர்ப்பசத்தால் மூன்றும் இணையப்பட போகும்போது அதர்வன அது மூன்றும் ரெண்டரை கலந்து புதுவித வித்தாக மண்ணிலே பதிவாகி விளைந்தால் கருவேப்பிலையாக என்னால் அது கிரகித்து கொண்டது கிரேதா அந்த யுகத்திலே அது கருவேப்பிலையாக மாறுகின்றது. ஆனால் கருவேப்பிலையை பார்த்தோம் என்றால் அதில் உபயோகித்தோம் என்றால் நறுமணமும் சுவைமிக்க நிலையும் வருகின்றது. இதுபோன்றுதான் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று பெரியதொரு தீமையான உணர்வுகள் நம் மீது மோதி இந்த மூன்றும் கலந்து புதுவிதமான வித்தாக மாறியது கொண்டு தீமையின் விளைவாக நமக்குள் உருவாகி அந்த அடிப்படையில் நாம் சென்று விடாதபடி இந்த கருவேப்பிலை எப்படி நறுமணமாக மாறதோ இதுபோன்று நாம் துருவ நட்சத்திரத்தின் உடலில் மகர்ஷி அரிசக்தியும் சப்தரிஷி மண்டலங்களுடைய அரிசக்தி நமக்குள் சேமித்து இதை நமக்குள் நறுமணமாக மாற்றி நாம் அருள் ஒளியின் சுடராக மெய் ஒளியை பெறும் மார்க்கமாக குருநாதர் காட்டியவர்கள் இந்த மெய் ஒளி பெற வேண்டும் என்றும் அதைத்தான் கல்கி என்றும் அது தெளிவாக எனக்கு குருநாதர் உபதேசித்த வழிப்படியே உயர்ந்த சக்தியை நீங்கள் பெறுவதற்கு இதை உபதேசிக்கிறேன் என்று குரு தெளிவாக்குகின்றார்.
இப்போ ஒரு தண்ணீர் ஆக ஒரு கலர் இருக்கின்றது, அந்த கலரின் தன்மை முழுமையாக இருக்கின்றது. சிறிதளவு நீர் விடும்போது இந்த தண்ணீர் ஊற்றும்னு அதே கலராக தெரியும். அதிகமாக நீரை ஊற்ற ஊற்ற அந்த கலர்கள் மாறுகின்றன. ஆகவே ஒரு அழுக்குத்தண்ணி இருக்கின்றது, அதில் இந்த நன்னீரை விட விட அழுக்குத்தண்ணி பொங்கி வெளிவருகின்றது. ஆகவே சேர 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 அழுக்கின் தன்மை குறைந்து நன்னீரின் உணர்வு வருகின்றது. இதே போலதான் மனிதனின் வாழ்க்கையில் நாம் பொங்க வேண்டியது என்பதனை இன்று பொங்கல் நாள் உங்களை அருளை பொங்கச்சு இருளை தடியச்சு பொருளை காணும் உணர்வின் அறிவை கூட்டும் வெகு தொலைவில் வரும் இருளை நீக்கிடும் அருசக்தியினை பெறும். இந்த துருவ நட்சத்திரம் அதைத்தான் செய்கின்றது. அகிஷன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியானது வெகு தொலைவில் வரும் உணர்வை அதனை பலவீனப்படுத்தி உணர்வின் ஒளியாக மாற்றி ஒளியின் உடலாக இருந்து கொண்டிருக்கும் அந்த உணர்வினை நாம் கவர்ந்து இன்று நாம் இந்த காலையில் தான் அதை துருவ தியான நேரத்தில் அந்த பொங்கும் மங்கள உணர்வின் தன்மை நினைப்படுத்தி உங்களுக்கெல்லாம் நீங்க வீட்டில் இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணு. அதான் தர வேண்டும் என்று நீங்க கால் எழுந்திருக்கும் போது அந்த நறுமணங்கள் உங்களிலே வந்திருக்கு. ஏனென்றால் ஒன்றும் தொடர் ஒன்று 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 நண்பன் நன்மை செய்தால் முடிக்கல் வருகின்றது, துரோகம் செய்தால் என்றால் போறோம் பறவை ஓடுகின்றது. பாசத்தால் எனக்கு என் குழந்தை என்ன செய்யும் வேலை ஏற்பட்டால் வேதன் உணர்ச்சி ஆக அன்பு கூர்ந்து அரவணைத்து செல்லும் நமது குரு காட்டி அறுவழியில் இந்த தபோவனத்தின் நிலைகளில் குரு அருளை பெற வேண்டும் என்று இயங்கியோருக்கு இந்த உணர்வின் தன்மை பதிவாக்கியிருக்கும். காலில் நீங்கள் எல்லாம் அந்த அருளை பெற வேண்டும் என்ற உணர்வை பச்சப்படும் எண்ணத்தால் அது உங்களுக்கும் இந்த மகிழ்ச்சி ஊட்டும் உணர்ச்சி தூண்டிருக்கும். அதை பெறக்கூடிய தகுதியும் இருக்கும். அந்த பெரும் தகுதி உங்களுக்குள் ஏற்பட வேண்டும் என்றால் இந்திய நன்னாளை நாம் காலையில் எழுந்தே காலை அந்த துருவ தியானத்தில் நீங்கள் பெறுவதற்காக இயங்கினேன் அதை உணர்வு இயங்கினோர் யாரோ அவர் கிடைக்கும். நாம் பதிவு செய்த உணர்வு கிடையாது, அதன் உணர்வின் தன்மை நாம் கவரும் நினைவாற்றிக் கொண்டது. ஆனால் அதை வலுவை செய்துவிட்டால் வேதனை என்ற உணர்வு வலுவானால் அது கிரீதமாகி நீங்க எழுந்துவிட்டோன்ன வேதனை தான் கவர் எடுத்தவனை வேதனை சிந்தனை தான் அதுவே நாம் இந்த காலையில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் தன்மையை நாம் பழகி அதன் வழியில் நாம் வாழ்க்கை எதை தந்தாலும் அதை மற்ற உணர்வின் தன்மையை நமக்குள் மாற்றும் மாற்றி அமைக்கும் அந்த உணர்வின் தன்மை நாம் அதிகமாக சேர்த்து சேர்த்து சேர்த்துக் கொண்டு வந்தார். அதன் வலு கூடினால் நம் வாழ்க்கையில் வரும் இந்த இருள் என்ற நிலையில் தனிவாகின்றது. ஆகவே அந்த தனிவை மாற்றி அருளை நாம் பெருக்குதல் வேண்டும். இப்படி நாம் பெருக்கினால் நாம் இதன் உணர்வின் தன்மையை இந்த உடலில் இருந்து உணர்வின் தன்மை மாற்றி வைத்தால் கிரேத யுகத்துக்கு சென்று விடுகின்றோம். ஆகவே முதல் இந்த மனிதன் உடலில் சேர்த்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வைத்தார். இந்த உயிரின் தன்மை துருவ நட்சத்திரம் எப்படியோ அதில் இருளை நீக்கும் ஒளியின் தன்மை என்பது கிரீதான். முதலில் கிரீத யுகத்திலிருந்தான் கிரீதா யுகத்தில் வரும், கிரீதா யுகத்திலிருந்து துவாராக யுகத்தில் வருகின்றோம். துவாராக யுகத்தில் மனிதன் தன்மை வரப்படும் போது நாம் தீமை என்ற உணர்வு நாம் செயல்பட்டால் கலி ஆக தீமைகளை வெல்லும் சக்தியும் மீண்டும் இருசூடும் நிலைக்கும் விஷத்தன்மையின் நிலைகளுக்கே மாற்றப்படுகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மாறுவதற்கு இதை உங்களுக்குள் இந்த பொங்கல் நாள் அருஞான நாளாக ஆகவே அருளை ஒளியாக்கும் ஆக அருளை ஒளியாக்கும் ஒளியின் உணர்வாக இருளை நீக்கும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அதை வளர்க்க நாம் இந்த மனதில் அதை பொங்குதல் வேண்டும். ஆக மகிழ்ந்திட வேண்டும். மலரைப் போல மகிழும் மகிழும் உணர்வுகளை நமக்குள் பெருக்குதல் வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்கு இதை தெளிவாக பதிவாக்கும். ஏனென்றால் இன்றைய பொங்கலை அலட்சியப்படுத்திட வேண்டும். இன்று பார்ப்போம், நான் இன்றைக்கெல்லாம் பொங்கல் நாள் வைக்கிறோம், நாளை ஆடு மாடுகள்லாம் குளிப்பாட்டுறோம், பொங்கல் செய்யறோம், அடுத்தாப்புல என்ன செய்யறோம், மனிதன புத்திக்கு வந்துடுறோம். மூணாவது இப்ப நாம இன்னைக்கு பொங்கல் வைக்கிறோம், ஆடு மாடுகளுக்கு அணிச்சிடும், அதுக்கு உணவு விட்டுறோம், அது நினைவுபடுத்தினா அன்று ஞானி நாம் இதெல்லாம் தின்னுதான் வந்தோம், மனிதனாக வந்தோம், அதன் வழியில் நீ சுவையை ஊற்று, அதன் வழி நீ மகிழ்ச்சி ஊட்டுன்னு சொல்றாங்க. நாளைக்கு பாருங்க ஆடு மாடு எல்லாம் நல்லா சாமி கும்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க, பொங்கல் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அடுத்த நாள் பாருங்க கசாப்பு கடையாக்கும் இந்த மனித நிலைக்கு வந்துடும். இன்னைக்கு இப்ப மனிதர்கள் என்ன செய்வாங்க, இந்த நல்ல பொங்கலாக வைக்கிறாங்க இல்ல, இதெல்லாம் நாம நல்ல முறையில சிந்தனை செய்யணும். நான் சிந்தனையின் ஆற்றல் நமக்குள் பெருகுதல் வேண்டும். ஆகவே நம் குரு காட்டிய உணர்வினை ஒரு மனம் தெளிவான உணர்வு வருவதற்கு இப்போ உங்களுக்குள் நீங்கள் நுகரப்படும் போது உயிரின் நல்ல உணர்ச்சிகள் தோண்டி உங்கள் இரத்தத்தில் அது இந்திரலோகமாக்கி அதன் உணர்வின் இரத்த வழி கொண்டு உங்கள் உடல் உள்ள உறுப்புகளுக்கு அதை செலுத்தி, உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அதை சேரும்படி செய்து, இதை உங்களில் வளரச் செய்வதே. ஆகவே மீண்டும் இதை எடுத்தால் இப்போ நீங்கள் நுகர்வது கிரேதா, அவன் உணர்வு துபாராகா. அப்ப நீங்க கஷ்டம் என்று உணரும்போது அறியறீங்க, துபாராக உகத்தில் கண்ணன் பிறந்தான். நாம் துபாராக உகத்தில் வேதனை என்று உணர்வான்தான், வேதனை உணர்ச்சி உடலில் தோன்றுகின்ற தெரியும். அந்த வேதனை என்ற உணர்ச்சிகள் நமக்குள் வளர்ந்தடைந்தால் கை சிந்திக்கும் தன்மை இழந்து நம் உடலும் கொள்ளுகின்றோம். நமது உணர்வும் வெறுப்படைந்த சொல்களை சொல்லுகின்றோம், வெறுப்பான செயல்களையும் செயல்படுத்த செய்கின்றோம். உடல் சரியில்லாத போது அம்மா பட்டினியா இருக்கிறாங்களே, உடம்பு சரியில்லை, அம்மா கொஞ்சம் நீ சாப்பாடு சாப்பிடணும், ரெண்டாவது சொல்லணும், முன்னதனம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைதான் இருக்கும்போது தாய் அவ்வளவு நோயாளுக்கும் கொடுத்தா ஏத்துக்கிட முடியுதா? அந்த கையோட வேலை செய்யும். ஏனென்றால் உருவாக்க உணர்வை மாற்றி அமைக்கும் சக்தி தான் அந்த வேதனை என்ற உணர்வு. வந்தால் வேதனையை தான் உருவாக்கும். ஆனால் அந்த களி என்று கண்ணும் கண்கள் தெரிந்த பெண், உடல்ல உணர்வின் அறிவு தீமை என்று தெரிந்த பெண், தீமை நீக்கி அருஞான உணர்வை நாம் செலுத்தினால், இதை அகற்றினால் கல்கி என்ற உணர்வு, ஒரு தெளிவின் உணர்வை நாம் உயிருடன் ஒன்றி இந்த உடலுக்கு பின் உணர்வை ஒளியாக மாற்றிடும் தமிழன். இப்ப தாம் போன போக்கில் இறன் உணர்வு அதிகமாகிறோம், அதன் வழி உருவாக்கினால் நமக்கு நோயை உருவாக்குறோம், அதன் வழி தாழ்வு விளைந்தால் கொலை செய்கின்றோம். ஆக தீமையின் உணர்வை நமக்குள் உருவாக்கணும். இப்ப வேதனையின் உணர்வானால் அடுத்தவர் கேட்கும் போது வேதனை உருவாக்கணும். ஆக அங்கே வருவோம். வேதனையான சொல்களை சொன்னால் வேதனைப்படுத்த உணர்வு இதுநிலையாகிறது. அவன் வேதனைப்படும் போது களி, அவன் நல்ல குணங்களை கொல்லப்படுகின்றது, நல்ல உடலை அழிக்கப்படுகின்றது, நல்ல உடலை மாற்றப்படுகின்ற களி. இப்ப நமக்குள் களி என்ற உணர்வு உண்டு. ஆறாவது அறிவந்த காட்டியே என்ற நிலை வரப்படும் போது அதை நாம் எப்படி மாற்றுதல் வேண்டும் என்பதற்குத்தான். இன்று சூரியன் தன் பாதரசத்தால் விஷத்தை தன்னை மோதுகின்றது. மனிதன் ஆறாவது அறிவார் அதே பாதரசம் தான் நமக்குள் வரும். எதன் உணர்வின் தன் ஒளியாகின்றதோ மோதும் உணர்வுகள் ஆணத்தின் ஒளியாகின்றது. இப்ப சூரியன் பல விஷத்தன்மைகள் தனக்குள் எடுக்கப்படும் போது தன் அருகிலே பாதரசத்தால் மோதுகின்றது. இதே போல மனிதன் அறிவின் ஆறாவது அறிவில் இதை மற்ற தீமை என்ற நிலையில் மோதும் போது தவறு செய்கிறான் என்று உணர்கின்றது, உணர்த்தப்படுகின்றது. அப்ப அந்த உடலின் உணவின் தன்மையும் அதை மாற்றிடும் தன்மை பெற வேண்டும் என்றுதான் சீனாதிபதி இந்த ஆறாவது அறிவு நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. அதை நாம் பயன்படுத்தி தீமைகின்ற உணர்வு உறுப்புகாதபடி தீமையை நீக்கிடும் உணர்வை தான் பிரம்மாவை சிறவழித்தான். ஆக மனிதனால் உருவாக்கப்படும் எந்த நிலைகளும் உயிரணு தோன்றி நாம் பல கோடி உடல்களை மாற்றி இந்து வினைக்கு நாயகனாக மனித உடல் ஆன மனித உடல் ஆகி ஆக யானையின் சரசை மனித உடலை பொழுது விநாயகா என்கின்ற. ஆனால் அதே சபையம் முழு முதற் கடவுள் மிருக நிலையிலிருந்து என்று மனிதனானோ ஆன முழுமையான கடவுள் ஆகின்றான். ஆகவே தீமையும் உருவாக்கலாம், ஆனால் நன்மையும் உருவாக்கலாம், இருளை நீக்கி உணர்வையும் உருவாக்கலாம். ஆக நன்மை உருவாக்கினால் ஒருவன் தீமை என்ற நிலையில் வலிமையானால் இங்கே நன்மை பாழாகின்றது. ஆகவே இந்த நன்மை பாழானாலும் ஆக நன்மையை பாழந்து சாதாரணமா இந்த ஒரு தீ என்ற நிலைகள் நமக்குள் நெருப்பாக அது நம்மை வேதனைப்பட செய்கின்றது. அந்த நெருப்பால் பல உலோகத்தையும் உருவக்கம் உருக்க முடிகின்றது, அது நன்மையாகவும் பயன்படுத்த முடிகின்றது. ஆகவே அதே சமயத்தில் வெளிச்சமாகவும் நாம் உபயோகப்படுத்த முடிகின்றது. அதே சமயத்தில் அதனுடைய நெருப்பின் தன்மையை சமப்படுத்தினால் சுவைமிக்க உணவையும் படைக்கவும் முடிகின்றது. ஆகவே நெருப்புதான். ஆக ஒரு மனிதன் உடல் இருந்து வேதனை என்ற உணர்வின் தன்மையை நம் உடலுக்குள் ஆக நமக்குள் உகந்ததாக நமக்குள் சமைக்க முடியும். ஆகவே நாம் பிரம்மாவை செலவழித்தால் ஆறாவது அறிவால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து உணர்வின் தன்மை நமக்குள் நுகர்ந்தான். அதை கிரேதா. ஆக முதல்ல கிரேதா. ஆனால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தவென்றால் அந்த துருவ நட்சத்திரம் எப்படி தீமைகளை நீக்கியதோ அதன் உணர்வை நாம் நுகர்ந்து நம் உடலுக்குள் கிரேதா இடத்தில் தீமையை நீக்கும் உணர்வு பெறுகின்றது. ஆகவே இந்த தீமையை நீக்கும் உணர்வை அணுவருவாக்கிவிட்டால் கிரேதா யுகமாக மாறுகின்றது. அதை கவரும் தன்மை வருகின்றது. எதன் எதனுடன் சேர்க்கின்றதோ அது கிரேதா யோகமாக மாறுகின்றது. உதாரணமாக வேம்பின் உணர்வை சூரியன் கவர்ந்து கொள்கின்றது, அதாவது ரோஜாப்பின் உணர்வை கவர்ந்து கொள்கின்றது, ஒரு விசேஷத்தின் தன்மை கவர்ந்து கொள்கின்றது. இருந்தாலும் இது உடல் அமைப்பு, அந்த எந்த உணர்வின் தன்மை பெற்றதோ அது கவரும் தன்மை பெற்றது. ஆகவே இது கிரேதா. அதிலிருந்து உணர்வின் தன்மை மனம் சாமை இசையாக மாறுகின்றது. ஆக ஒரு உணர்வின் இசைக்கு மற்றொரு ரோஜாப்பின் இசைக்கு வித்தியாசம். இதை கண்டு இந்த உணர்வு இசைக்கு இந்த உணர்வின் அதிர்வை கண்டு ரோஜாப்பின் அதிர்கள் ஓடுகின்றது. ஆகவே ஒரு விசேஷம் வந்து வரக்கூடியது அது கிரேதாதான். ஆகவே அந்த உணர்வுகள், அதாவது உணர்வுகள் இந்த ரெட் இதுவும் ரெட் அதுவும் ரெட். ஆகவே இந்த வேப்ப மரம் எதன் உணர்வு பெற்றது கிரேதா, அதை எதை கவர்ந்து கொண்டதோ அவர் கவர்கின்றது. அதன் உணர்வின் தன்மை வரப்படும் மனம் சாமி இசை. சாமி இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் தெரிஞ்சு செய்தான்னு சொல்லணும். நான் தெரிஞ்சிருந்தேன், குருநாத பரி செய்தால் மீண்டும் ஆசைப்பட்டேன். அந்த இறைஞர்கள் எப்படி தெரியும் வளர்க்கப்பட்ட, இப்ப நீங்க தெரியப்பட வேணும்னு ஆசைப்பட்டா அந்த உணர்வின் தன்மை வளர்க்கணும். இப்ப ஆசை என்ன, சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ஏதோ கஷ்டங்கள் நீங்கும்னு ஆசை இருந்தேன்னா அந்த ஆசை குறுகிய ஆசையா போகும். அந்த நாம அருளி பிறகு வேண்டும், எள்ளி போக்கும் அரிசக்கு வேணும். அந்த இடத்துல நமக்கு இந்த ஆசை தீமைகளை நீக்க ஆசை வேண்டும். நீங்க இதை நீங்க பெற வேண்டும் ஆசையானா இப்ப இந்த அருஞானம் பெற உங்கள் இறைமறைக்கும் உணவின் தன்மை மாற்ற முடியும். ஆகவே இப்ப சந்தர்ப்பத்தில் இந்த ஆலைகள் மாறுகின்றது. ஆகவே வேம்பின் இசை ஓய் உந்துவிகியானது, ரோஜாப்பின் மனமோ கவரக்கூடியது. ஆக ஒன்றை நறுமணத்தை கவரும் சக்தி வெற்றி. நாம் ரோஜா பார்த்தோன்னு அதை பெறவேன்னு ஆசைப்படுறோம், இசை செய்ய பார்த்தோன்னு அச்சொச்சொன்னு விளைவிச்சோம். அதுவும் மூணு இசைகளும் ஒன்றாக்கப்படும்போது ரெட் சாம என்ற வாசனை, அந்த வாசனைக்கு தக்க நுகர்ந்த பொண்ணும் இசை. அதனால தான் இதே மாதிரி ஒன்றோடு ஒன்று மோதி இது ரெட். எதன் உணர்வு பெற்றதோ அது கிரேதா, எதன் மனத்தின் தன்மை பெறுகின்றதோ அதன் உணர்வு இசையாக இயக்க இயக்க ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்ற. ஆக மூன்று இசைகளும் ஒன்றாக்கப்படும் போது வேம்பின் இசை கசப்பின் உணர்ச்சிகள் அதிகமானால் ரோஜாப்பின் மனத்தை சேர்த்துக் கொண்ட பின் இந்த விஷத்தின் தன்மை கொண்ட உணர்வுகள் ஒன்றாக சேர்க்கப்படும் போது ரிக் சாம அதர்வன யஜு இது என்ன செய்தது, இதனுடைய சக்தி இழக்கப்படுகின்ற ஒரு வித்தாக மாறுகின்றது. அந்த வித்தின் தன்மை பூமியில் படப்பட்டால் அது கிரேதா யுகமாக மாறுகின்ற. எதன் உணவின் தன்மை இதனுடைய கலவையானதோ அதை கவர்ந்து அதன் வழி அது வளர தொடங்குகின்றது, வளர்ச்சி பெற முடிகின்றது. ஆகவே அது கிரேதா யுகம். அதிலிருந்து வரக்கூடிய உயிரணு நுகர்ந்தான் கிரேதா யுகம். ஆனால் கிரேதா யுகத்தில் வந்து உணர்வாகி அணுவாகிவிட்டான். அதே சமயத்தில் அந்த கிரேதா யுகம் இதன் உணவு வரப்பும்போது அதன் உணர்வின் உணர்ச்சிகளை தூண்டி அதை நமக்குள் வளரச் செய்யும். ஆகவே நாம் நுகரும் உணர்வுகள் இதை காட்டிலும் வேதனை என்று உணர்ந்தால் கல் நம் உடலுக்குள் இதை அடக்கும் தன்மை வருகின்றது. அந்த நல்ல உணர்ச்சியை அடக்கிவிட்டால் அந்த கலி என்ற நிலையில் தீமையில் உருவாக்கி தீமையான செயலும் தீமையான செயல்களும் உருவாக்க செய்யும். ஆனால் ரோஜாப்பின் தன்மையும் வேம்பின் தன்மையும் மற்ற விஷச்செடியின் தன்மை ஆனாலும் அது கருவேப்பிலை ஆகின்றது. அதை நாம் சுவையாக மற்ற பொருளுடன் கலக்கப்படும் நல்ல மனங்களுக்கும் நல்ல சுவைகளுக்கும் அது உதவுகின்றது. இதே போல நமது உடலில் எத்தகைய தீமை நிறைகள் வந்தாலும் அதனை நாம் மாற்றி சுவைமிக்க நிறைகள் உருவாக்க தெரிந்து கொண்டோம். அதனால் தீமை என்ற உணர்வு உட்புகாதபடி நுகர்ந்தறிந்தாலும் இந்த ஆறாவது அறிவு சேனாதிபதி என்றதனால் பாதுகாப்பான நிலையை கொண்டு அதற்கு தக்க வலிமையான நாம் தெரிந்து கொண்ட உணர்வு கொப்ப அந்த ஞானி மகிழ்ச்சி அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நகரும் என்றால் அந்த வலிமை கொண்டு இதனை நம்மால் அடக்க முடியும். ஆகவே இதை மாற்றி நமக்குள் அழுக்கப்படும் போது இதை ஆனால் இது நாம் கல்கிக்கு போகின்றோம். இல்லை என்றால் வேதனை இந்த உணர்வு வந்தால் கலி நம் உடலில் என்ன செய்து எத்தனையோ கோடி செடிகள் வந்தாலும் நமக்குள் தீமையின் விளைவே வருகின்றது, தீமையின் செயலே செயல்படும், தீமையை உருவாக்கும் உணர்ச்சிகள் நமக்குள் தோன்றுகின்றது.